Sono in Patrick Sharaski! E poi il mare su campo di
ஸ்லோகம் இந்த நிகழ்ச்சி வந்து அவருடைய தங்கத்துக்காக நம்ம குருமாரருக்கு நன்றி செலுத்துறோம்.
So the program is now on the Guru Maharaj lecture.
Guru Maharaj Upanayasam
Rupar. After that we'll have Prasadam.
Adhan Pirayam we'll Prasadam Rupam.
4 o'clock we'll have a Sankirtan meeting where different Sankirtan devotees will speak on the words of book distribution.
4 மணிக்கு சங்கீர்த்தன சந்திப்பு இருக்கும். அதில் பல்வேறு சங்கீர்த்தன பக்தர்கள் அவங்க வந்து புத்தக விநியோகம் பண்ணும்போது அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து வருவாங்க.
And we will be doing a prasadam.
மாலையில் நமக்கு வந்து விருந்து இருக்கும். மறுபடி
லெக்சர் ஷீ வில் பி ஹரிங் ஆன் பர்சன் தென் 4 o'clock to 5 the lecture சங்கீர்த்தன் இல்ல டிஸ்கஷன் அண்ட் தென் ஹரிங் ஆன்
4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் சங்கீர்த்தனத்தை பற்றி பல பக்தர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நகர் சங்கீர்த்தனை இருக்கும். அதுக்கப்புறம் பிரசாதம் இருக்கு.
Tomorrow morning we will have Mangalarati here, 4:30.
நாளை காலையில்
5 o'clock.
நாளை காலையில் 5 மணிக்கு இங்கே மங்களாரதி இருக்கும்.
குரு பூஜை
குரு பூஜை 7:30 இருக்கும். அதுக்கப்புறம் பாகவதம் கிளாஸ், அதன் பிறகு பிரசாதம் இருக்கும். பிரசாதத்துக்கு மறுபடியும் சங்கீர்த்தன சந்திப்பு 2nd பகுதியாக நடைபெறும்.
பிரசாதம்
அதன் பிறகு மதிய பிரசாதம் இருக்கும்.
அதன்
பிறகு மறுபடியும் 4 மணிலிருந்து 5:30 வரைக்கும் மறுபடியும் சங்கீர்த்தன பக்தர்களுக்கு பேசுறதுக்கு அந்த நிகழ்ச்சி
இருக்கும்.
அதன் பிறகு ஒரு நிகழ்ச்சி முடிவு
I'll start by singing Srila Bhaktivinoda Thakur's one of his kirtans describing what is anukul, what is favorable for performing pure devotional service.
பக்தி தொண்டுக்கு அனுகூலமான விஷயங்கள் என்னென்ன அவர் பாடுறாரோ அந்த பாடலை நான் இப்ப பாட போறேன்.
This in particular one verse is relevant to Sri Rangam.
இதுல ஒரு பதமானது ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பொருத்தமான பதம்.
Which I'll explain later. In discussing the factors favorable for pure devotional service, Srila Bhaktivinoda Thakur first of all mentions the dust of the lotus feet of pure devotees.
தூய பக்தி தொண்டுக்கு அனுகூலமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத விளக்கக்கூடிய விதத்துல முதன் முதல்ல பக்திவினோத் தாக்கூர் குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னா தூய பக்தர்களுடைய பாத துணிகளை.
And that service to devotees is in itself the supreme perfection.
பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடியதுதான் இருக்கிறதுல மிக உயர்ந்த பக்குவ நிலைன்னு சொல்ற.
And is the root of the creeper of prem.
அதுதான் பிரேமை அப்படிங்கிற அதனுடைய மூல வேறாமை.
பக்திவினோத் தாக்கூர் says that Madhava Tithi, the day of Ekadashi, is the mother of devotion.
ஏகாதசி நாளானது பக்திக்கு ஒரு தாயாமை.
And he says, I assiduously follow that. I carefully follow that.
நான் அந்த ஏகாதசியை ரொம்ப கவனத்தோட பின்பற்றேன்னு அவர் சொல்றார்.
The place where Krishna lives, that's a real place to live. That's what I say.
கிருஷ்ணர் எங்க எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் நம்ம வாழ்றதுக்கு தகுந்த இடம். அங்கதான் நான் தங்கி இருக்கிறேங்கிற.
And with great respect, I choose to live there myself.
மிகச்சிறந்த மரியாதையோட அந்த இடத்துல நான் வாழ்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன்.
Of course, Krishna has many places where he lives.
கிருஷ்ணர் வாழக்கூடிய இடம் நிறைய இருக்கு.
There are many holy places where Krishna lives.
கிருஷ்ணர் வசிக்கக்கூடிய புனித ஸ்தலங்கள் நிறைய இருக்கு.
He lives everywhere.
அவர் எல்லா இடங்களிலும் கூட வசிக்கிறார்.
But particularly, there are certain places which are connected with the worship of Krishna. Of which Sri Rangam is one of them. In this regard, Srila Bhaktivinoda Thakur says, Gora Mara Jeshabastani Karelo Brahmanarondi. All the places that Chaitanya Mahaprabhu visited in great delight, he traveled to in great delight. Bhaktivinoda Thakur says, I will see all those places in the association of loving devotees. So I am saying that this song is connected with Sri Rangam. So here in this song, Bhaktivinoda Thakur says about Chaitanya Mahaprabhu, Koralo Brahmana Ronge. Yeah, Ronge in non-Bengali pronunciation. Bengali pronunciation, Ronge. So this place is also known as Ranga Kshetra. And it's because of Lord Ranganatha. This Ranga means pleasurable pastimes.
Ranga abhina, romba anandamana lilegal artham.
Vilasa, that's another term with a similar meaning.
Vilasa abhira innoru vartayum, idhaya porule kudukukudeyada artham.
So of all the places that, well, Chaitanya Mahaprabhu had two principal places of pastimes. Namely Navadvip, where he lived for 24 years. And Puri, where he lived for 18 years. And then another 6 years he was coming and going. In which he also spent, within those 6 years, he spent considerable time in Puri also. But the place that he spent the third longest period of time that Chaitanya Mahaprabhu spent anywhere was in Sri Ranga. Four months, which is considerably less than in Puri and in
Navadvip.
He stayed here during the Chaturmasya period of his tour to the Dakshinatha. Well, that's the ancient, that's the old name for South India. There are different names. Dravida Desh is one, and Dakshinatya is another. Dakshinatya means the whole of South India. So, going on with this song. Chaitanya Mahaprabhu says that my mind always desires the opportunity to hear the sound of the mridanga. And when he says, when I hear the sound of kirtan ordained by Chaitanya Mahaprabhu, then my heart dances with pleasure. He says, I experience great ecstasy when I see the forms of the deities of Radha and Krishna. And by taking Krishna Prasad, then we conquer over material life. All the conditions of material life. He says that when I was performing all these activities of bhajan within my home, I saw that it was transformed into Golok Vrindavan. And he experiences that the Charanamrita, the water used for bathing the feet of the Lord, that is Ganga. And he says, there is no limit to my happiness. By seeing Tulasi, I feel my whole life is very soothed. Hare
Krishna.
Because I know that Tulasi is very satisfying to Madhava. And by honoring the shak, the green leaves, which is very dear to Chaitanya Mahaprabhu, I consider that my life is successful. Bhaktivinoda Thakur says that every day, by engaging in these activities favorable for Krishna Bhakti, that I experience supreme bliss. So this is one of the activities that's favorable to developing pure devotional service, is to visit the places touched by the lotus feet of Sri Krishna Chaitanya Mahaprabhu. And of course, when we come to a place touched by the lotus feet of Sri Krishna Chaitanya Mahaprabhu, then all other devotional activities will go on also.
Anyone
who comes to a holy place is benefited. If someone thinks, I will go to the Rath Yatra at Puri and there'll be a good crowd, I can sell a lot of bananas and make a good business, he'll also be benefited by being there and seeing the Rath of Lord
Jagannath.
But he won't get the same benefit as someone who goes there with the attitude of worshipping Lord Jagannath, following in the mode of Sri Krishna Chaitanya Mahaprabhu. Generally people, they like to pull the rut with the idea of getting the blessings of God for material enjoyment. And maybe some of them think of getting liberation from this material world. Ratetu vamanam drishtva punarjanma na vidyate. That's the famous quotation that anyone who sees the Lord on his rat, he will not get born again. So one Srila Bhaktisiddhanta Saraswati Thakur at Rathyatra time in Puri, he quoted this. But he said that the Gauriyas, we don't, that's not our motive for coming here. Our motive is to serve Sri Krishna Chaitanya Mahaprabhu in his mood of separation from the Lord. So Krishna Chaitanya Mahaprabhu, he traveled all over this area and inspired people in Krishna Bhakti.
Krishna Chaitanya Mahaprabhu in the Pagadile Ella Idangalukku Prayanam Panni Makkal Ellarayum Krishna Bhaktiyila Ookuvichar.
When Chaitanya Mahaprabhu came to this area, it's described there were all different kinds of people.
Chaitanya Mahaprabhu in the Pagadike Eppa Vandaro Appa Avar Palveru Vidhamana Makkala Sandhichar.
Who they were, the Jains, Buddhists, Smartas, then Nyayakas, logicians, Tattvavadis, Sri Vaishnavas, and he, Chaitanya Mahaprabhu, inspired them all to join the Sankirtan movement. So there are listed many of the places which Chaitanya Mahaprabhu visited in this area. And in the next edition of the book I wrote on Sri Krishna Chaitanya Mahaprabhu that comes out in Tamil, we give a list of all the places mentioned in Chaitanya Charitamrita that Chaitanya Mahaprabhu visited. But there are literally hundreds and thousands of old temples from before the time of Chaitanya Mahaprabhu in what is now called Tamil Nadu. And it's described in Chaitanya Charitamrita that Chaitanya Mahaprabhu visited all of them. So this land is blessed by the lotus feet of Chaitanya Mahaprabhu. Among our acharyas, mostly they didn't come to South India, but Srila Bhaktisiddhanta Saraswati Thakur, he came. Of course, two of our greatest acharyas are from Sri Rangam itself. Namely, Srila Prabodhananda Saraswati, who contributed the Chaitanya Chandramrita, and Radha Rasa Sudha Nidhi, and other books.
யார் அப்படின்னா அதுல ஒருத்தர் பிரபோதானந்த சரஸ்வதி அவர் சைதன்ய சந்திராமிரதம் மற்றும்
ராதா ராச சுதாநிதி
ஆகிய மற்றும் பல புத்தகங்களை அவர் கொடுத்திருக்கிறார்.
And Srila Gopal Bhatta Goswami, one of the famous six Goswamis. Who, apart from the books he directly wrote, namely the Shatkriya Shardipika, Sanskara Deepika, he also prepared a lot of the work for the Hari Bhakti Vilas. He's the, you can say, the co-author of that, and also for many of the many other of the Goswami important books.
Shri Gopala Bhatta Goswami, our Nergya Satkriya Deepika,
Satkriya Shara Deepika and Samskara Deepika, which is
Satkriya Shara Deepika and Samskara Deepika. Abhingra, Erenda Gusanga Nergya, our Gopala Bhatta Goswami, and Yirka, Adamatil Nana Sanatana Goswami, and our Haribhakti Vilas, Adukum, from Mukhi Panga of the channel.
So in recent times, Srila Bhaktisiddhanta Saraswati Thakur also visited
here.
Now we may wonder that why he was in Mayapur, then why did he come here? If Mayapur is the summation of all the holy places. Whatever is available in all sampradayas is available in the Gaudiya Sampradaya, the Sampradaya of Chaitanya Mahaprabhu. And whatever is available in all holy places is available in Mayapur Dham, Navadvip Dham. So why did Srila Bhaktisiddhanta Saraswati Thakur come here to the south? Well, the first time he came was for research. Then after, that was before he took sannyas. And then afterwards he came again for preaching. So we pray Nama Om Vishnu Padaya Krishna Preshtaya Bhutale Shimate Bhakti Siddhanta Saraswati Tanande, that he is very dear to Lord Krishna in this world. So you may say, well, why did he not just stay in Mayapur? Then you could say, well, why didn't he just stay in the spiritual world? What did he come here for anyway? He came to this world because he had some service to perform to Krishna within this world. He is described as Dinatari, the uplifter of the fallen. So how to establish the mission of Krishna in this world? For that purpose, he traveled and researched the different sampradayas. What is their history? What have they done? What are their teachings? We find that the religious history of India is one of contention. Contention means argument. Everyone is trying to establish their own theory as the best. Even among the Vaishnav Sampradayas, we find that the Madhva Sampradaya and Sri Sampradaya, they'll debate over various subtle points of philosophy. The impersonalists, they tried to solve or to overcome this spirit of contentiousness by saying that all paths lead to the same goal. So there's no need to fight over it.
அருவாதிகள் இந்த மாதிரி பிரச்சனை வாக்குவாதம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த கருத்துக்களை அப்படியே மூடி வரைச்சு இதுக்கு மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாதைகளும் ஒரே குறிக்கோளை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
So there's no need to fight because everything's all the same.
நாம எதுவும் சண்டை போட தேவையில்ல ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான்.
Well, against this idea of everything that is all the same, the Vaishnava Acharyas fight more.
இந்த எல்லாமே ஒண்ணுதான் சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்குதே இதுக்கு எதிராக வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அதிகமா சண்டை போட்டாங்க.
The impersonalists are saying everything's all right, everything's all the same, and no need to fight. And the Vaishnavas are saying, "No, you rascal, we fight against your nonsense."
And the Aruvadigal solluvanga, "Ellame onnu thaan, nama vandu sanda poda thevilla, amaiya irukkala abdivanga." Ana avangalukku edra Vaishnava acharyargal, "Neenga ayogiyargal," appdi solli avangalukku edra apathamanargal nu innum adhigama sanda poduvanga.
Everything is not all the same.
Ellame onnu kedaiyadhu.
You want to make the jiva and the ishvara the same.
நீங்க ஜீவனையும் ஈஸ்வரனையும் ஒன்னாக்கலாம்னு முயற்சி பண்றீங்க.
And be happy like that.
அதனால நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க.
But you should not be happy. You cannot be happy.
ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்க கூடாது. மகிழ்ச்சியா இருக்க முடியாது.
It is a misleading so-called harmony.
பேரளவுல ஒற்றுமை அப்படிங்கிற பேர்ல மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய செயல்தான் இந்த அருவாதிகளுடைய செயல்.
So the Vaishnavas seek to establish truth distinguished from illusion for the benefit of all.
Vaishnavas ellarude nanmaikkagum unmaya ariyamayilirundhu vidyasam paduthi kaatakudiyavangala irukkaanga.
So argumentation may be required.
Adukkaga vaadam abdingiradhu avasiyamaanadha irukkalam.
But argumentation and intellectual triumph over others, that does not in itself constitute the ultimate goal of life.
Verumna vaadam panni buddhisalithanathala mattavangaloda na periyaven abingiradha kaatradhu mattum nammude vaalkiyinudaiya kurikol aagadhu.
Chaitanya Mahaprabhu's sampradaya harmonizes all whatever is good in every doctrine.
ஒவ்வொரு கொள்கையிலையும் எதெல்லாம் சிறப்பானதா இருக்கோ அது எல்லாத்தையுமே சைத்திர மகாபுருடைய சம்பிரதாயத்துல ஒருங்கிணைக்க கூடியதா இருக்கு.
By bringing it to its perfection.
அது எல்லா அந்த எல்லா கருத்துக்களையும் அதனுடைய பக்குவ நிலைக்கு சைத்திர மகாபுருடைய சம்பிரதாயத்துல வர வைக்கப்படுது.
So although some Vaishnavas, they may seek to enter into excruciating intellectual attacks on us or try to show how according to Vedanta study this is not right, that is not right, actually we're not so much interested in that.
ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படினா நம்ம மேல நம்மள தாக்கிறது மேஜி போடுவாங்க. ஒரு சில வேதாந்தங்களை வந்து ரொம்ப நுணுக்கமா பார்த்து இது சரியில்லை நீங்க சரியில்ல அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மள வந்து தாக்கிறது மேஜி போடுவாங்க. ஆனா நம்ம இந்த விஷயங்கள்ல வந்து ஆர்வமுடையவர்கள் கிடையாது.
When Srila Prabhupada arrived in Hyderabad, I believe it was in 1974, a newspaper reporter asked him, "Are you an Advaitavadi or a Dvaitavadi?" So that's the normal question you might ask a sadhu.
அது வந்து ஒரு சாது கிட்ட நீங்க கேட்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கேள்வியா இருக்கலாம்.
Then you understand what he's all about.
அதன் அடிப்படையில் நீங்க இந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும்.
Sadhus are either Dvaitavadis or Advaitavadis.
சாதுக்கள் அப்படின்னா அவங்க துவைதவாதிகளா இருப்பாங்க இல்ல அத்வைதவாதிகளா இருப்பாங்க.
But Prabhupada, he didn't even ask the question. Srila Prabhupada did not answer the question.
Srila Prabhupada ana kelviki badhil kodukara.
He said, "What is the use of this question?"
Avar ketta indha kelviyinudaiya palan enna nu ketta.
There's been no rain here for 2 years.
Inge rendu varshama malaye illa.
Anad bhavanti bhutani parjanya adana sambhavaha yagya bhavati parjanya yagya karma samudbhavaha. Prabhupada quoted this verse.
Prabhupada indha padatha merkal karna.
There's no rain and people are suffering from lack of food, so we have to have yagya, then there will be rain. This is practical.
மக்கள் மழை இங்க ரெண்டு வருஷமா இல்ல, மழை பெய்யாம இருந்ததுனால இங்க வந்து மக்களுக்கு உணவு இல்ல, மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து நடைமுறைக்கு வந்த மாதிரி பண்ணணும், நம்ம எல்லாரும் யக்கியம் பண்ணணும் அப்படின்னு.
அந்த யாக்யா காரம சமத்பவஹம், the yagya, just like these nonsense people, they organize so-called yagyas, and in between they have coffee breaks for the priests, but the background of yagya is one has to follow regulative principles.
யக்யத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னா, யக்யத்தை பின்பற்றக்கூடியவங்க ஒரு சில கொள்கைகளை கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். சும்மா யாகம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கு நடுவில் யாகம் பண்ணக்கூடிய பூஜாரிக்கு போய் கொஞ்சம் காஃபி குடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
So Srila Prabhupada said, we have come here to perform Sankirtan Yagya.
Srila Prabhupada சொன்னா, நான் இங்க வந்து சங்கீர்த்தன யாகம் பண்றதுக்காக வந்திருக்கேன்.
And actually within 2 days of Srila Prabhupada's Pandal program in Hyderabad, then profuse rains came after 2 years.
ரெண்டு வருஷம் கழிச்சு பிரபுபாதர் வந்து அவர் வந்து பெரிய பந்தல் புரோகிராம் ஏற்பாடு பண்ணி சங்கீதனம் பண்ணையும் 2 நாட்கள்ல அங்க வந்து நல்ல மழை ஹைதராபாத்ல பொழிந்தது.
So Srila Prabhupada didn't, the newspaper reporter wanted to put him in a box. Advaitavadi or Dvaitavadi?
சில பிரபாதர அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு பொட்டிக்குலர் போடலாம் நினைச்சாரு, இவர் அத்வைதவாதியா துவைதவாதியான்னு சொல்லி. ஆனா பிரபாதர் விரும்பல.
But Srila Prabhupada was always practical.
Srila Prabhupada எப்பவுமே நடைமுறைக்கு ஒத்துழைக்கக்கூடியவரா இருந்தார்.
And actually we are Dvaitavadis and Advaitavadis, and we're not Dvaitavadis or Advaitavadis.
நாம வந்து துவைதவாதிகள்னு சொல்லலாம், அத்வைதவாதிகள்னு சொல்லலாம், துவைதவாதிகள் இல்லைன்னு சொல்லலாம், அத்வைதவாதிகள் இல்லைன்னு சொல்லலாம்.
Our ambition is to be Gopi Bhartur Padakamalaya Dasa Dasa Anudasaha, to be the servant of the servant of the servant of Krishna, the lover of the gopis.
நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, கோபியர்களுடைய காதலரான கிருஷ்ணருக்கு சேவகனுக்கு சேவகன் சேவகன் சேவகனாக.
So by the mercy of Chaitanya Mahaprabhu, all these actually lower considerations are overcome.
சைதன்ய மகாபிரபுடைய கருணையினால இத்தகைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து தாண்டி வரோம்.
It is not that the sampradaya of Chaitanya Mahaprabhu is devoid of philosophy, and some people think that it's simply sentimental.
ஒரு சில மக்கள் நினைக்கிற மாதிரி சைதன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம் வந்து வெறுமனே தத்துவம் இல்லாம ஒரு மன எழுச்சியுடையது அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
But Chaitanya Mahaprabhu, while presenting the topmost philosophy, brings everyone immediately to the actual point of that philosophy.
எப்ப சைதன்ய மகாபிரபு மிக உன்னதமான தத்துவங்களை பேசுறாரோ அப்ப உடனடியா அவர் வந்து மக்கள் எல்லாரையும் அந்த உன்னதமான தத்துவங்கள் பேசக்கூடிய நிலைக்கு கொண்டு வர.
Which is to love Krishna.
அது என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் மேல அன்பு செலுத்துறது.
One may be expert in debate, but what is the use unless one loves Krishna?
ஒருத்தர் வந்து வாதம் பண்றதுல ரொம்ப கை தேர்ந்ததா இருக்கலாம், ஆனா அவருக்கு கிருஷ்ணர் மேல அன்பு இல்லைன்னா அதனால என்ன
பிரயோஜனம்? One devotee, he was Madhudvisha Prabhu, he was traveling with Srila Prabhupada on the flight from Bombay to Nairobi.
Madhudvisha Prabhu, அவர் ஸ்ரீல பிரபுபாதரோட பாம்பேல இருந்து நைரோபிக்கு விமானத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தார்.
So Prabhupada said to him, let's debate. You be the impersonalist and I'll be the devotee. So Prabhupada smashed all his arguments. Then Prabhupada said, okay, now you be the devotee and I'll be the impersonalist. And Prabhupada smashed him again. He said, I was thinking that, you know, now it's going to be easy. I just got all the arguments from Prabhupada and I'll just defeat
Prabhupada.
But Prabhupada was more expert. Another time, one of Prabhupada's sannyasis, he was preaching in South India, and he wrote a letter to Srila Prabhupada saying, help, what am I going to do here?
பிரபுபாதருடைய சன்னியாசிகள் ஒருத்தர் தென்னிந்தியாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பிரபுபாதர் ஒரு கடிதம் எழுதி சொன்னார், எனக்கு உதவி பண்ணுங்க, நான் நீங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு.
Because in those days especially, many, many people were learned in Shastra. So they'd come out with all these quotes from Shastra, and the devotee, you know, they'd only been in the movement about 3 years or something, and they're wondering, you know, what do I say to this? So Srila Prabhupada said, you just learn 24 verses from Bhagavad Gita and you can defeat every philosopher. Just like if, for instance, someone says, well, Shiva is supreme. So Prabhupada said that, well, then you ask them, do you accept Bhagavad Gita? And they will say yes. Then you quote that, Matah Parataram Nanyat Kinchid Asti Dhananjaya. Nothing, no one is equal to me. I am superior to everyone. Krishna says, finished.
அப்ப நீங்க உடனே சொல்லலாம், மத்த பரத்ரம் நானே கிஞ்சிதசி தனஞ்சயா, என்னை விட உயர்ந்த உண்மை எதுவும் கிடையாதுன்னு கிருஷ்ணன் சொல்ற. அதை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுடைய கூட்டு வந்து முறியடிச்சு போயிடும்.
சைவிசம் finished.
சைவத்தை பத்தி பேசக்கூடியவங்க முடிஞ்சிட்டாங்க.
But actually there's another way that these people can be defeated.
இந்த மக்களை முறியடிக்கிறது இன்னொரு விதமான வழி இருக்கு.
Actually they'll never be defeated. They'll never be defeated. Because their ego is such that even if people are defeated in argument, they can never admit it to themselves or others. But the special contribution of Chaitanya Mahaprabhu that everyone will accept is his blissful contribution of love of Krishna manifested in Sankirtan.
ஆனா சைத்திரி மகாபிரபுடைய மிகச்சிறந்த ஒரு பங்கு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, ஆனந்தமயத்தோட சைத்திரி மகாபிரபுடைய பக்தர்கள் பண்ணக்கூடிய சங்கீர்த்தனத்தை.
When Chaitanya Mahaprabhu came here to Sri Rangam, all the Brahmanas, they were delighted, they were entranced to see his chanting and dancing.
Chaitanya Mahaprabhu inge Srirangatta vandappa inge irundha ella brahmanarume Chaitanya Mahaprabhu paadi aadradha paathu paravasathula melandanga.
Now at that time there must have been, of course, it would have been different in many ways to what it is now. The same temple was there.
இதே கோயில் தான் அப்ப இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் அப்ப இருந்த சூழ்நிலைக்கும் பல வித்தியாசங்கள் இருந்திருக்கும்.
But there wouldn't have been all so many buildings all around. There would have been lots of open space. And many, many Brahmanas and others engaged in the service of the Lord. And an atmosphere of bhakti, very strong atmosphere of bhakti. Even today there's an atmosphere of bhakti. So what to speak of then, when people were more, they were really a lot more into it than they are today. So they really appreciated Chaitanya Mahaprabhu. Because they're devotees. We find in recent years also that with Srila Prabhupada sending his disciples all over India, that the Sri Vaishnavas, and especially in Sri Rangam, from the beginning they have been very appreciative of our devotees.
நீங்க கூட பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சிஷியர்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி பிரச்சாரம் பண்ண வைக்கிறார். அதுல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பல இடங்கள்ல சந்திக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்ரீரங்கத்துல ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்மளுடைய பக்தர்களை பாராட்டக்கூடியவர்களா அமைஞ்சிருக்காங்க.
They are not envious.
அவங்க பொறாமையுடையவர்கள் கிடையாது.
They see devotees chanting and dancing, They don't say, oh, this is bogus, you're Westerners, you can't do it. No, they're very much appreciated. So we don't find any mention of Chaitanya Mahaprabhu getting into long-winded polemic discussions over intricacies of philosophy in Sri Ranga. He chanted Hare Krishna and danced. And the local people appreciated that he is situated on the highest platform of love of Krishna. And that there's no, someone who's attained that, there's no need of discussing this, that, and the other. He's attained that, that's the highest perfection. Although eventually, after residing here for some time, Chaitanya Mahaprabhu did enter into discussion with his host Venkata Bhatta. And very gently presented, without saying that what you're doing is bogus or any such thing, but Chaitanya Mahaprabhu presented that the love of the gopis for Krishna, the love of the gopis in Vrindavan for Krishna, supersedes even that of Lakshmi for Narayana. But Chaitanya Mahaprabhu didn't go on a campaign that what you're doing is all bogus. No such thing. He appreciated. This is where he said that actually all the forms of... He concluded this discussion with Venkata Bhatta by saying that actually all the forms of the Lord are the same and one worships according to his particular taste. So Chaitanya Mahaprabhu's movement gives everyone the chance to immediately experience the taste of bhakti, the bhakti rasa. Even people who are, what to speak of the pious people of Sri Ranga, even people who are a long, long way away from bhakti, who are very sinful, they, in many cases, we find they're immediately affected by the Sankirtan, when they come in contact with the Sankirtan of Chaitanya Mahaprabhu. Generally, people who are of more pious background, they will be attracted to the Sankirtan movement. Which is, of course, one reason why our ISKCON is developing nicely and expanding in India more than in other countries. Because despite so much materialism and sinfulness in modern India, still today there are some vestiges of the piety of Vedic culture. But often we find that even people who are very sinful, they are attracted to Krishna consciousness. Which is why in some ways preaching in the Western world is more exciting than in India. I'm not saying that one place is better than another, it's just an observation. But here in India there are so many pious people who just with a little contact and cultivation can take to Krishna consciousness very seriously. And in the Western world there are practically no pious people who with a little cultivation can take to Krishna consciousness very seriously. Apart from some of the Indians who have gone there. But still people are taking to Krishna consciousness. So seeing that transformation is something which it gives devotees a lot of pleasure to see how people are taking to Krishna consciousness. Even giving people books in the Western world, it's like even to give any one person a book of Srila Prabhupada, it's like you can appreciate how it's a great step forward for that person. It's just like in Slovenia during the whole of December with so many devotees putting in so much effort, a total of about 6,000 books were distributed. Wasn't it about 6,000? Whereas in Delhi, there's one devotee who's not initiated. I asked why he's not initiated, because he doesn't follow everything, but he's the world's biggest book distributor. He knows the technique of going to big businessmen and distributing, you know, like 20,000 books in one meeting.
அதே சமயத்தில் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா தீட்சை அளிக்கப்படாத ஒரு பக்தர் இருக்கார். அவர் ஏன் தீட்சை அளிக்கப்படலை அப்படின்னு நான் கேட்டேன். அந்த பக்தர் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றுறது இல்லை அப்படின்னு சொல்லி காரணம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட பக்தராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு நபரை போய் சந்திச்சு அவர் வந்து நிறைய புத்தகங்களை விநியோகம் பண்றார். அவர் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 புத்தகத்தை ஒரே சந்திப்புல விநியோகம் பண்ணார்.
So that's great. Distribute 20,000 books at one shot. Wonderful. Do it. But there's certainly a great satisfaction in distributing books to people who have absolutely no idea of what Krishna consciousness is and no, at least, overt inclination to take it up.
ஆனா அதே சமயத்துல யார் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை பத்தி கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாம இருக்காங்களோ, கிருஷ்ண பக்தியில அதை பத்தி எதுவுமே தெரியாம இருக்காங்களோ, அத்தகைய நபர்கள்ட்ட போய் புத்தகங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
We've probably all heard that incident where someone asked Prabhupada, where are your miracles? If you're a great sadhu, what are your miracles? Because people think that a sadhu should do some miracles. So Prabhupada indicated his Western disciples. Now you think, what kind of miracles does a magician do? He turns a frog into a rabbit or something like that.
என்ன மாதிரியான அதிசயங்களை வந்து இந்த தந்திரகாரங்களா செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பிராணியை இன்னொரு பிராணியை மாத்தலாம்.
Don't know the word for frog or rabbit.
ஒரு தவளையை வந்து ஒரு மயிலா மாத்தலாம்.
Frog is called manduk in Sanskrit and Tamil. You got the word for rabbit? Okay. So turning a frog into a rabbit, that's not a very big thing, but turning a sinful meat eater, drunkard, woman hunter into a devotee of Krishna, that's something far more wonderful.
ஒரு சாதாரண ஒரு தவளையை வந்து முயலா மாத்துறது அப்படிங்கறது ஒரு அதிசயம் கிடையாது. ஆனா மாமிசம் சாப்பிட்டு போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி பெண்கள் பின்னாடி சுத்தின் இருந்த ஒரு மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர்கள் வந்து அவங்களை கிருஷ்ண பக்தர்களா மாற்றுறது அப்படிங்கிறது இத்தகைய மற்ற அதிசயங்களை காட்டும் பல மடங்கு உயர்ந்தது.
So this miracle is going on still. It's going on all over the world.
இந்த அதிசயம் இன்னும் நிகழ்ந்துட்டே இருக்கு, உலகம் முழுக்க இது போயிட்டே இருக்கு.
That people, by taking Srila Prabhupada's books or by having contact with the Kirtan party, they, what happens, it's immediate soul to soul resuscitation.
எப்போ பக்தர்கள் வந்து புரோபாவுடைய புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்களோ இல்ல ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் சந்திக்கிறாங்களோ அப்போ உடனடியாக அவங்க வந்து ஆத்மாவிலிருந்து ஆத்மாவுக்கு ஒரு பரிமாற்றம் வந்து நடக்குது.
Chaitanya Mahaprabhu's movement is emergency, life saving.
Chaitanya Mahaprabhu-வுடைய இயக்கமானது வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையில காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு.
The general system of an ashram, it's slow.
பொதுவான
purification but slow.
பொதுவான வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது மிகவும் மெதுவா நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கும்.
And even the various processes of bhakti given in other sampradayas, it's not as immediately purifying as that of Chaitanya Mahaprabhu's process.
மற்ற சம்பிரதாயங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற வழிமுறைகளோட பார்க்கும்போது கூட பார்த்தோம்னா சைத்திரிய மகாபிரபு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சங்கீர்த்தன முறை உடனடியாக நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு.
Traditionally, only if one is born in the Brahmin caste and after being properly trained for many years, one can engage in the deity worship.
பண்பாட்டின் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒருத்த பிராமண குடும்பத்தை பிறந்திருக்காங்களோ அப்படி பிராமண குடும்பத்தை பிறந்து அதன் மூலமா அந்த தன்மைகளை மேற்கொண்டு நிறைய பயிற்சிகள் பெற்றவங்க தான் பல்வேறு வருடங்களுக்கு அப்புறம் விக்கிரக சேவையில ஈடுபட முடியும்.
And for most people, it's just you come to the temple, you have darshan, and you go out. That's all.
பெரும்பாலான மக்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு வரீங்க, தரிசனம் எடுத்துட்டீங்க, வெளியே போகலாம், அதுதான் இருக்கும்.
But in Chaitanya Mahaprabhu's movement, everyone can participate in the topmost activity immediately without any previous qualification.
ஆனா சைதன்ய மகாபிரபுடைய இயக்கத்துல யார் வேணாலும் இருக்கிறதுல மிக உயர்ந்த செயல்ல எந்த ஒரு முன் தகுதியுமே இல்லாம உடனடியா பங்கு கொள்ள முடியும்.
And immediately have direct contact with Krishna.
உடனடியா அவங்க கிருஷ்ணரோட நேரடி தொடர்பை பெறாங்க.
In the form of his holy name.
அவருடைய திருநாமத்தினுடைய உருவல.
So Chaitanya Mahaprabhu's method, it goes immediately to the soul.
அதனால சைதன்ய மகாபிரபுவின் இந்த வழிமுறையானது உடனடியாக ஆத்மாவை நோக்கி போகுது.
Somehow or other, if people can be induced to chant the names of Krishna, that immediately brings one to the highest perfectional stage.
எப்படியாவது யாராவது ஒருத்தர் கிருஷ்ணருடைய திருநாமத்தை சொல்றதுக்கு முன்வந்தாங்க அப்படின்னா அது உடனடியாக அவங்களை வந்து உயர்ந்த பக்குவ நிலைக்கு உயர்த்தி கொண்டு வருது.
It seems like it is very easy.
நமக்கு பார்க்கிறதுக்கு அது ரொம்ப எளிமையானதா தோன்றலாம்.
And it is.
அது அப்படித்தான், எளிமையானது தான்.
Generally we think that we have to go through so many processes to reform our minds.
பொதுவா நம்ம நினைக்கலாம் நம்ம வந்து எத்தனையோ வழிமுறைகளை மேற்கொண்டு நம்மளுடைய மனதை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு.
And to reform our habits and overcome our sinful activities.
நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நம்ம சீர்திருத்திட்டு நம்மளுடைய கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு நம்ம நிறைய வழிமுறைகளை மேற்கொள்ளணும் நினைக்கலாம்.
But Chaitanya Mahaprabhu's process is immediate, total reformation. As much as we are ready to accept it, Krishna is ready to reciprocate with us immediately. And people are inclined to do so because they have a spiritual experience from contacting the Sankirtan party.
இந்த சங்கீர்த்தன மக்களை சந்திக்கிறது மூலமா மக்களுக்கு வந்து உடனடியான ஒரு விளைவு கிடைக்கிறதுனால பக்தர்கள் மத்தவங்களும் வந்து இதை தீவிரமா ஏற்றுக்கொள்றதுக்கு முன் வராங்க.
That people have had so many experiences throughout their lives, they never had any genuinely spiritual experience.
மக்கள் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை கொண்டிருக்கலாம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களுக்கு இல்லாமலே தான் இருக்கு.
If devotees are chanting actually with the mood of pleasing Krishna, then that chanting will affect the hearts of other people.
Krishna tirthi padathano apdigra oru unmayana nokkathoda eppa bhaktargal keerthanam pandraalo appa makkalude idhayatha adu kavarakudiyada amiyum.
And even if people are sinful or no interest in Krishna conscious, they can immediately appreciate that this chanting and dancing, it is something from a completely different platform from anything that they ever experienced.
மக்கள் வந்து பாவிகளாகவும் இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாதவங்களா இருந்தா கூட உடனடியாக அவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தர்களை பார்க்கும் போதே அவங்களால பாராட்ட முடியும். இது வந்து சாதாரண விஷயங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டதா, அவங்களுடைய அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதா, உயர்ந்ததா அமைதுங்கிறது.
The same thing with Srila Prabhupada's books. These books, they have the effect and people take them and it literally lifts them to a different dimension.
இதேதா ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களும் பொருந்தப்படுது. ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை மக்களை எடுத்துக்கும் போது அது வந்து அவங்களை அந்த மக்களை வந்து அவங்களுடைய தளத்துல இருந்து வேற ஒரு தளத்துக்கு உடனடியாக கொண்டு வரக்கூடியதா அமையும்.
So we have come here to Sri Rangam to follow in the footsteps of Chaitanya Mahaprabhu.
நம்ம இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா சைத்திர மகாபிரபுடைய திருவடிகளை பின்பற்றதுக்காக.
And to request his blessing that we may become his instruments in furthering the Sankirtan movement.
இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை நம்ம பரப்புறதுல நம்ம அவருடைய ஒரு கருவியா செயல்படணும் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்.
There is tremendous opportunity for spreading the Sankirtan movement all over the world.
உலகம் முழுக்க இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
Here in South India we find so many people are they're ready actually. We can see that just with a little association they can take up Krishna consciousness very seriously.
இங்க நம்ம தென்னிந்தியால பார்த்தோம் அப்படினா எத்தனையோ மக்கள் ரொம்ப தயாரா இருக்காங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிறதுக்கு. நம்ம அவங்க கிட்ட போய் கொஞ்சம் சொன்னோம் அப்படினா கொஞ்சம் பழக்கத்திலேயே அவங்க வந்து உடனே கிருஷ்ண பக்தியை தீவிரமா ஏற்றுக்கொள்ள கூடியவங்களா இருக்காங்க.
There is very good hope that if we systematically and in a selfless spirit continue to push on this Sankirtan movement, in this area there can be literally thousands and thousands of devotees within a few years.
நம்ம வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாம இந்த இயக்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்ப குறுகிய காலத்திலேயே நம்ம வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை இந்த பகுதியில் போனாலும் சந்திக்க முடியும்.
It's a great opportunity for service.
நமக்கு சேவை பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
Chaitanya Mahaprabhu's dancing and chanting is filled with spiritual potency because it is in the mood of service.
சைதன்ய மகாபிரபு ஆடி பாடுறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தியினால நிரம்பி இருக்கு. ஏன் அப்படின்னா இது சேவையினால நிரம்பி இருக்கு.
ஸ்ரீல பிரபுபாத் வெரி சிம்பிளி அண்ட் quintessentially, that means giving the saram, he gave the meaning of the maha mantra, O Krishna, O energy of Krishna, please engage me in your service.
Srila Prabhupada romba surukama maha mantrathinudaiya saratha kodutirukkar, O Krishna re Krishnarudaiya sakthiye daya seidhu enna ungalude sevaiyile eedupaduthunga appdi solli.
This is the essence of bhakti.
Idhu dhaan bhaktiyudaiya saarame.
Sometimes people want to imitate the chanting, the ecstatic chanting and dancing of Chaitanya Mahaprabhu.
ஒரு சில நேரங்களில் மக்கள் வந்து சைத்திர மகாபிரபுவனுடைய பரவச நிலையில அவர் பாடி ஆடுறதை நகல் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க.
But that becomes turned, transformed back into material enjoyment.
அது அப்ப ஜட உலகத்தை அனுபவிக்கிறது, ஜட உலக அனுபவம் அப்படிங்கிற மாதிரி திரிபடி போயிடுது.
If we think Chaitanya Mahaprabhu is very happy by singing and dancing, I shall also be happy by singing and dancing.
நம்ம நினைக்கிறோம் சைத்திர மகாபிரபு பாடி ஆடினதன் மூலமா மகிழ்ச்சியா இருந்தாரு, நானும் வந்து பாடி ஆடினேன் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கலான்னு.
We miss the point.
அப்படி நம்ம நினைச்சோம்னா நம்ம கருத்தை தவற விட்டுறோம்.
Because Chaitanya Mahaprabhu's happiness comes from only thinking of Krishna's happiness.
ஏன் அப்படினா சைத்திர மகாபிரபுவின் மகிழ்ச்சியானது கிருஷ்ணருடைய மகிழ்ச்சியை மட்டுமே நினைக்கிறத காரணத்தினால தான் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்குது.
So with this attitude of service, then we can actually chant and dance in such a way that others will also be inclined to take up service to Krishna.
நம்ம சேவை பாவத்தோட பாடி ஆடணும் அப்படின்னா அப்ப மத்தவங்களும் வந்து கிருஷ்ணருடைய சேவையை எடுத்துக்கொள்றதுல ஆர்வமுடையவர்களா மாறுவாங்க.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் said, we can spend our whole lives working hard even just to bring one person to Krishna consciousness.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லியிருக்கார், ஒரே ஒரு நபரை கிருஷ்ணனோடு கொண்டு வர்றதுக்காக கூட நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து கடினப்பட்டு முயற்சி பண்ணலாம்.
By Krishna's grace, at the present time, gradually more and more people are taking to Krishna consciousness.
கிருஷ்ணனுடைய கருணையால படிப்படியா எத்தனையோ மக்கள் இந்த கிருஷ்ண பக்தியை படிப்படியா எடுத்துக்கொண்டிருக்காங்க.
There's a lot of work to do.
நம்ம பண்ண வேண்டிய வேலையும் நிறைய இருக்கு.
So we've come here to beg for blessings from the Lord and his devotees that we may become their instruments.
நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா பகவான் கிட்டயும் பகவானுடைய பக்தர்கள்ட்டையும் நம்ம அவர் கருணையை வேண்டி அவங்களுடைய ஒரு கருவியா செயல்படுறதுக்கு வாய்ப்பு தேடி.
The spirit of bhakti is in general dharma bhakti, all of these are in decline at the present time.
Dharma bhakti kondradha ipo irukkudiya soolnilaiyila migavum kundri poyirukku.
So in the service of Srila Prabhupada and all the acharyas who are all servants of Chaitanya Mahaprabhu, coming here we want to pray to the Lord and his devotees for their blessings to fulfill their mission of bringing people back to the right path.
நம்ம எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஸ்ரீ பிரபுபாதர் மற்றும் பூர்வீக ஆச்சாரியர்களுடைய கருணையை வேண்டி இங்க இருக்கக்கூடிய தாழ்ந்த நம்ம இருக்கக்கூடிய தாழ்ந்த ஆத்மாக்கள் எல்லாரையும் கிருஷ்ணருடைய சேவையில மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு கருவியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வேண்டணும்.
When we look at the world all around us, it's so bad.
நம்ம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப மோசமானதா இருக்கு.
So many people are being converted from Hindus, in which they have at least some kind of faith in Krishna, to some so-called religious path which teaches them to blaspheme Krishna.
ஒரு நிறைய மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்களா இருந்துருக்காங்க, இந்துக்களா இருக்கிறது மூலமா அவங்க கிட்ட ஏதோ ஒரு வகையான ஒரு நம்பிக்கை கிருஷ்ணன் மேல இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம கிருஷ்ணரை எடுத்து பேசக்கூடிய ஒரு சில மதங்களுக்கு மாறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
Even the so-called Hindus, they're mostly all becoming very sinful, eating meat, drinking wine and all bad things.
பேரளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து ரொம்ப பாவிகளா மாறிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து மாமிசம் சாப்பிடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் சகஜமாயிட்டு இருக்கு அவங்க கிட்டயும்.
Apparently 50,000 to 60,000 cows are sent from Tamil Nadu to Kerala or West Bengal every day for slaughter. I just read that this morning. I don't know if it's an exaggeration, but whatever it is, it's pretty bad. If even one cow was slaughtered, it should be a national emergency or something.
ஒரே ஒரு பசுமாடு வதை செய்யப்பட்டா கூட அது கூட நம்மளுடைய நாட்டுல வந்து ஒரு அபாய சூழ்நிலையை குறிக்க முடியாததான் அமையணும்.
But the government supports atheism.
ஆனா அரசாங்கமும் நாத்திகத்தை நாத்திகத்தை பரிந்துரைக்குது.
Not just figuratively but actively.
சும்மா பேரளவுக்கு இல்லாம அது வந்து மக்கள் மத்தியில திணிக்கவும் செய்யறாங்க.
As we can see from the this murti has been placed here in front of the Raja Gopuram of modern Tamil atheist leader. It's just like the government by doing so is making a statement of atheism.
நாம பார்க்கலாம் ஒரு தமிழ்நாட்டினுடைய நவீன கால நாத்திகவாதி ஒருத்தருடைய சிலையை வந்து இங்க ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்கிறது மூலமா அரசாங்கமானது நாங்க வந்து நாத்திகத்தான் இருக்கோம் அப்படிங்கறத மக்களுக்கு எடுத்துரைக்குது, தெளிவா எடுத்துரைக்கிறாங்க.
And even those who are so-called Hindus, they're so much misguided and misled.
பேரளவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க பெரும்பாலும் தவறா வழி நடத்தப்பட்டு தான் இருக்காங்க.
So much impersonalism and so much bogus avatars.
நிறைய அருவவாதிகளும் போலி அவதாரங்களும் நிறைய பேர் வந்துட்டிருக்காங்க.
Even the traditional sampradayas, they're very much broken down.
Traditional
Vaishnava sampradaya. So it seems like it's a very difficult task to preach Krishna consciousness.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றது ரொம்ப கடினமான ஒரு காரியமா தெரியலாம்.
But fortunately there are still many people who, if we present this, they will take it up.
ஆனா அதே சமயத்துல அதிர்ஷ்டவசமா இன்னும் நிறைய மக்கள் வந்து நம்ம கிருஷ்ண பக்திய ஒழுங்கா நம்ம எடுத்துரைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க.
So we want to increase the number more and more.
So அத்தகைய நபர்களை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுல இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்கணும்.
Srila Prabhupada set the example by being very active, traveling here and there, preaching constantly.
சில பிரபாகர் இங்கும் அங்கும் பிரயாணம் செய்து தம தவறான கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செஞ்சு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமா விளங்கினார்.
Writing books.
அவர் புத்தகங்களை தொடர்ந்து எழுதிட்டு இருந்தார்.
So we should also be active in Krishna's service.
நம்மளும் அதே மாதிரி கிருஷ்ணனுடைய சேவையில தீவிரமா மும்முரமா இருக்கணும்.
Try to do something to help people come from this sinful, confused condition and be happy at the lotus feet of Krishna.
இந்த பாவமான கட்டுண்ட நிலையில இருந்து மக்கள் வெளியில வந்து கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்ல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விதத்துல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
So for that we shall pray to Lord Ranganathan and all his devotees.
அதுக்காக நாம பகவான் ரங்கநாதரையும் அவருடைய பக்தர்களையும் பிரார்த்தனை பண்ணணும்.
This place is sacred because the Lord is here.
இந்த இடமானது புனிதமானது ஏன்னா இங்க பகவான் இருக்கார்.
And also because so many great devotees.
அது மட்டும் இல்லாம இங்க மிகச்சிறந்த பக்தர்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க.
At Sri, this is the only among the Divya Desams, this is the only one where all 12 alvas they composed their songs of praise to the Lord.
இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலேயே இந்த ஒரு இடம்னா 12 ஆழ்வார்களுமே வந்து பகவான் புகழ்ந்து பாடின இடம்.
So many great devotees have been here.
அது மாதிரி பல்வேறு சிறந்த பக்தர்கள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க.
The one of the principles which Chaitanya Mahaprabhu particularly appreciated in the Sampradaya of Ramanujacharya was that they appreciate the devotees as much as the Lord.
சைத்ய மகாபிரபுவின் சம்பிரதாயத்துல இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து சைத்ய மகாபிரபு பாராட்டின விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தை சேர்ந்தவங்க பகவானுக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்கறாங்களோ அதே மாதிரி பக்தர்களுக்கும் அவங்க வந்து புகழக்கூடியவங்களா இருந்தாங்க.
So it's a very rich tradition of bhakti.
இது பக்தியினுடைய ரொம்ப செல்வம் பக்தி செல்வம் வாய்ந்த ஒரு பழக்கமா இருக்கு.
So many great devotees with a very pure desire to serve the Lord have come here and done so.
எத்தனையோ பக்தர்கள் பகவான் சேவை பண்ணணும் அப்படிங்கற தூய விருப்பத்தோட இங்க வந்து அந்த சேவையை பண்ணி இருக்காங்க.
So we pray to the pure devotees to bless us with that pure desire to serve our gurus and in this way please them. That will be the perfection of our lives.
நம்ம அத்தகு பக்தர்கள் எல்லாரையும் பிரார்த்தனை செய்து நம்ம வந்து நம்மளுடைய குருக்கள் எல்லாரையும் சேவை பண்ணி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பக்குவங்களை அடையறதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே
கிருஷ்ணா. Any question?
ஏதாவது கேள்விகள் இருக்கா?
Did everyone go for darshan in the temple yet?
எல்லாரும் தர்ஷனம் போயிட்டு வந்தீங்களா?
You didn't go yet. I suppose everyone will go.
எல்லாரும் போ தர்ஷனம் போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
That's before leaving here.
இங்கே போறதுக்கு முன்னாடி.
Who's here for the first time?
இங்கே முதல் முறை யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
Oh, quite a few. Huh? Ah. ஆ பைலி பாய் நீ செகண்ட் டைம் ஆல் ரைட் யுவர் செல்ஃப் யூ பீன் ஹியர் பிஃபோர் தேர்ட் டைம் மை செல்ஃப் ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி டைம்ஸ் மெனி டைம்ஸ்
வெதர் கிருஷ்ணா வாஸ் இன்சிஸ்டிங் ஹஸ் டு ஃபாலோ இம்பர்சனலிசம் ஆர் அத்வைதம்
வெரி மினிட் இம்பர்சனலிசம் இஸ் அத்வைதம் யா தட்
இஸ் வாட் ஹி ஆஸ்க்ட் மீ லாஸ்ட்
Well, what is Lord Krishna's last instruction in Bhagavad Gita?
Bhagavad Gita la Krishna's irudhi upadesam enna?
Charam shlokam.
Charam shloka. Kekkirara enna Krishna?
Sarvadhaman parityajya mamekam sharanam vraja. Translate, what is the meaning?
Ella vidhamana dharmangalaiyum thavirthittu en oruvanidam mattume sarananaga Krishna.
Now some people say that when Krishna says mam, it means the general mass of everything.
Orisala makkal vandu Krishna maam appdin solumbodhu ellathiyum kurippidakoodiyadhu appdin solli sollalam.
So they interpret that surrender unto me means surrender unto everything.
Avanga Krishna ennida mattume saranai appdin sollakoodiyadha ellathukkum saranalam appdin solli thavara vali orisala artham kodukalam.
In Bhagavad Gita Lord Krishna establishes He is supreme.
Bhagavad Gita la Krishna nilinirukkar thane mulungar kadavul appingiradha.
Aham sarvasya prabhavo matah sarvam pravartate. Everything comes from me, Krishna says.
Krishna sagar ellame engirundha varudengra.
Aham hi adir devanam maharshinam cha sarvasha. I, Krishna says, I am the origin of all the devas and all the maharshis.
கிருஷ்ணர் சொல்றார் எல்லா தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் நானே மூலமா விளங்குறேங்க.
So surrender to Krishna means to Devaki Nandan Yashoda Nandan Partha Sarathi Krishna.
கிருஷ்ணர் கிட்ட சரணடைறது அப்படினா தேவகி நந்தனான யசோதா நந்தனான பார்த்த சாரதியான கிருஷ்ணர் கிட்ட சரணடை.
What is that sharanam mean? Sharanagati.
சரணம் சரணாகதினா என்ன அர்த்தம்?
It says it's a specific meaning of this word.
இந்த வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கு.
The first factor is anukulyasya sankalpa.
அதனுடைய முதல் கருத்து என்ன அப்படினா anukulyasya sankalpa.
To make the determination to serve Krishna favorably.
கிருஷ்ணருக்கு அனுகூலமான விதத்துல சேவை பண்றதுக்கான ஒரு உறுதியோடு இருக்கிறது முதல் சரணாகதியுடைய முதல் படி.
So one of the great philosophers of modern India who happened to be a resident of Madras and who was the second president of India, he interpreted anukulyasya sankalpa as goodwill to all beings.
மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய தத்துவவாதிகள் ஒருத்தரும் சென்னை மாநகரத்தை சேர்ந்தவருமான இந்தியாவினுடைய இரண்டாவது குடியரசுத் தலைவராக இருந்த அந்த நபர் இங்க சரணாகதியை பத்தி பேசும்போது அனுகூலிச சங்கல்பா அப்படிங்கிறதுக்கு எப்படி வியாக்கியானம் கொடுக்கிறார் அப்படின்னா எல்லா விதமான மக்களுக்கும் நன்மையை செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஷீல பிரபாத் ஆப்ஜெக்டட் டு திஸ்.
ஷீல பிரபாத் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார்.
That everyone knows that this, you see, in those days words like Sharanagati. It was just like, you know, what's the word for potato in Tamil? Orileka. I can't even pronounce Tamil. It's just like everyone knows the word potato, so everyone knows the word Sharanagati also. It used to be like that.
முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி உருளைக்கிழங்கு அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியுமோ அதே மாதிரி சரணாகதி அப்படிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே பழக்கமான ஒரு வார்த்தை.
So what is a potato? Everyone knows it comes from the ground, right? Maybe they don't know.
உருளைக்கிழங்குனா என்ன எல்லாருக்கும் தெரியாது, மண்ணுக்கு அடியிலேருந்து வருதுங்கிறத.
One time I was in Udupi and someone presented me with a pineapple. And it was somewhat out of season, so I was surprised. So I asked, well, where did you get that from? And a young man who was with me, a medical student at the time, he's a doctor now, from Delhi, where they never saw anything grow, he gave the reply, it's from his own tree.
மருத்துவம் படிச்சிருந்த ஒரு பள்ளி ஒரு கல்லூரி மாணவர், அவர் வந்து டெல்லியில இருந்து வந்தவர், அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் என்ன சொன்னாரு, அன்னாசு குளம் எங்க இருந்து வருதுன்னா மரத்துல இருந்து வந்ததுன்னு பதில் கொடுத்தாரு.
அனாரஸ்,
அன்னாசு,
அன்னாசு. So anyone who happens to know or has ever seen pineapples growing know that they don't grow on trees.
யாருக்கெல்லாம் வந்து அன்னாசி பழம் எப்படி வளருதுங்கிறது தெரியும், அவங்களுக்கு தெரியும் அன்னாசி பழம் வந்து மரத்துல வராது கிடையாதுங்கிறது.
Each one is an individual plant just growing out of the ground, not more than this, maximum this height.
ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியா ஒவ்வொரு செடியா வளரக்கூடியது, இவ்வளவு உயரத்துக்கு மேல வராது அப்படிங்கறது தெரியும்.
So there's no pineapple tree.
அன்னாசி மரம் அப்படின்னா எதுவுமே கிடையாது.
So in the same way, everyone knows Sharanagati means this verse, Anukulyasya Sankalpa, it means in relationship to Bhagavan Narayana.
So Saranagati abdinu varumbodhu Anukulyasya Sankalpa abdinumbodhu indha padam anadhu Narayanukku anukulamana vishayangala sollakoodiyathu abdingiradhu ellarkume therinja oru unmai.
So even if you're famous as a great philosopher, if you interpret Anukulyasya Sankalpa to mean goodwill to all living beings, it's like saying that the pineapple came from is a very good pineapple tree.
நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த பிரபலமான ஒரு தத்துவவாதியா இருந்தா கூட நீங்க வந்து அனுகூலியேஷன் சங்கல்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யறது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்லக்கூடிய கருத்தானது இந்த அன்னாசி பழம் மரத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி.
It's a meaningless statement.
இது வந்து அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு.
It's like after you read the whole Ramayana saying that, well, I really enjoyed the story, but I just want to understand that who is Sita the husband of?
நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்த ராமாயணமும் விடிய விட கதை கேட்டு விடிஞ்சு கேட்டா சீதைக்கு ராம சித்தப்பாவான்னு கேட்ட மாதிரி.
Means that you're a buffoon.
அப்படின்னா நீ வந்து ஒண்ணு சும்மா ஒரு கோமாளி மாதிரி இருக்க.
You just don't understand anything.
எதையுமே ஒழுங்கா புரிஞ்சிக்கவே இல்ல, எதையுமே புரிஞ்சிக்கலாம்னு
சொன்னான். So when Krishna says mam ekam sharanam raja, it means surrender to me only.
Krishna mam ekam sharanam raja அப்படி சொல்லும்போது என் ஒருவனிடம் மட்டும் நீ சரணடைவாயாக அப்படி சொல்லி தெளிவா அங்க சொல்லப்படுது.
There's actually no question of Advaitavad. There's no such thing in Bhagavad Gita or in Shastra.
அதனால அத்வைதவாதம் அப்படிங்கிற கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் பகவத்கீதையிலேயோ சாஸ்திரங்கள் எங்கேயோ சொல்லப்படவே இல்லை.
It's just invented by people who they're growing pineapple trees.
யாரெல்லாம் வந்து அன்னாசி மரம் வளர்க்குறாங்களோ அத்தகைய மக்களால கற்பனை செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த அத்வைதவாதம்.
Krishna is the supreme personality of Godhead.
கிருஷ்ணரே பரம புருஷ பகவான்.
It is an irreducible, irrevocable, eternal fact.
இது யாராலும் மறுப்பு சொல்ல முடியாத நித்தியமான ஒரு உண்மை.
And no amount of meditation or imagination can change that. By imagining that I am Krishna, you can become fully absorbed in that imagination, but it will still only be an imagination. In the Western world at the present time, there's one kind of new age, they call it, this some kind of, you just kind of think and it happens. They have this idea, you just think about it and it happens.
Saw that one? No.
There's this idea, if you just keep on thinking that I'm a billionaire, I'm a billionaire, I'm a billionaire, then eventually you'll become a billionaire. So people go their whole life thinking, I'm a billionaire, I'm a billionaire, I'm a billionaire, and going off to the factory to work. So in the same way, people may think, I am God, I am God, I am God, and they're being smashed by Maya and birth, death, old age and disease. So have fun growing pineapple trees. And people who are sane, they will accept, I am not the Supreme, Krishna is the Supreme. And someone who is insane will say, how can you say there's no pineapple tree? There might be one. Unless you can prove that it doesn't exist, it might exist. So you eat pineapples from pineapple trees. And rice that grows on trees. And milk that comes from a plant. You can eat all this imaginary food and starve to death. So in the same way, you can go on with these imaginary processes of spiritual life. But we shall chant Hare Krishna and revive our eternal relationship with Krishna. What were you going to say? No water to drink? All right, yeah, then.
How we should be acting to Srila Prabhupada and do it for the pleasure of Krishna.
Uh-huh.
My question is, how much is our capacity or our skills? Because sometimes I feel I'm not capable of doing some really nice thing for Krishna, like colleges, and you have to be really some expert, you know? It's not only our attitude, our bhakti, it's also our some capacity to do something nice for Krishna. How much we can develop this? What to do if we don't have, if we would like to make new, many new devotees? How I can be empowered?
All right.
அவசியமா தேவைப்படுது.
Just do what you can and Krishna will be satisfied. The squirrel who was pushing sand into the sea, Lord Ram didn't convert him into a monkey so he could do more. What he was doing was satisfying enough.
அணில் வந்து ராமரை திருப்திப்படுத்துறதுக்காக தன்னுடைய முதுகுல மண்ணை ஏற்றி அதை வந்து கொட்டின்றது. அதனுடைய பாவத்தை ராமர் வந்து திருப்தி அடைந்தார். அவர் வந்து அந்த அணிலை வந்து ஒரு அதையும் குரங்கா மாற்றி அதிகமாக சேவை பண்றதுக்கு அவர் வந்து சொல்லலை. அவர் அந்த செய்யக்கூடிய சேவையில அவர் திருப்தி அடைந்தார்.
Always try to do more, but understand that not everyone can do everything.
எப்பவுமே நீங்க அதிகமா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஆனா அதே சமயத்துல எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க.
Then anything else?
வேற ஏதாவது கேளுங்க.
Okay, take the mic. What story? I should tell a story. Oh. How did he come here? How did Lord Ranganath come here? Which yoga did he come here?
இங்க ரங்கநாதர் கோயில் பத்தி இதனுடைய சரித்திரம் என்ன பத்தி சொல்ல சொல்ற.
How did he come here? Yeah.
எப்படி ரங்கநாதர் இங்க வந்தார் அப்படிங்கறது.
Well, everything he does by his own desire.
எல்லாமே அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல செய்கிறார்.
Let's see if I can remember the whole story now in brief.
மொத்த கதையை வந்து சுருக்கமா என்ன நினைவுகள் மூலம் பார்க்கலாம்.
First of all, he was worshipped by Lord Brahma.
முதல்ல அவர் வந்து பிரம்மதேவரால வழிபடப்பட்டார்.
Who gave him to Swayambhuva Manu?
அவர் ரங்கநாதரை ஸ்வயம்பூ மணி கிட்ட கொடுத்தார்.
Who gave him to Ikshvaku?
அவர் இக்ஷ்வாகு கிட்ட கொடுத்தார்.
Who is the from whom came the whole Surya dynasty?
இப்படி படிப்படியா அந்த சூரிய வம்சம் இக்ஷ்வாகு மூலமா வந்தது.
In which the most famous person is ரகுபதி ராகவ ராஜா ராம் ராமச்சந்திர பகவான் So when Ram came back to Ayodhya, then what was it, Vibhishana wanted to take him to back to Lanka, that you come and stay with me in Lanka.
ராமர் வந்து அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தறியோ விபீஷணர் வந்து ராமரை லங்கைக்கே கூட்டிட்டு போய் லங்கையில என் கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார்.
So Lord Ram said, well, you can take this deity, he is me.
ரங்கநாதர் ராமர் சொன்னார், நீ இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை எடுத்துட்டு போ, இந்த ரங்கநாதர் நானும் வேறு கிடையாது.
So on the way from Ayodhya to Lanka, they came across this spot.
அயோத்தியால இருந்து லங்காக்கு வந்தபோது விபீஷணர் வந்தபோது அவர் இந்த பகுதிக்கு வந்தார்.
And there was a king here called Dharmavarma. Am I getting the story right? There was a king here called Dharmavarma, I think his name was.
இங்க ஒரு மன்னர் இருந்தார் தர்மவர்மாங்கிற பேர்ல.
And he had also prayed for the Lord, you please come here and I can worship you.
அப்ப அவரு வந்து பகவான்கிட்ட வழிபட்டு இருந்தார், நீங்க தோன்றுங்க நாம வந்து உங்களை வழிபடணும்னு சொல்லி.
So when the Lord came here, he lay down and said, this is very nice, I think I'll stay here.
பகவான் இங்க வந்துட்டு அவர் வந்து படுத்துட்டார், நான் இங்க இந்த இடம் நல்லா இருக்கு, நான் இங்கே தங்குறேன்னு சொல்லி.
Very comfortable.
இங்க ரொம்ப வசதியா சௌகரியமா இருக்குன்னு சொல்லி.
So of course this is the eternal place of the Lord. These such places, they're understood that they're eternal abodes of the Lord. So Vibhishana said, well, you know, what about me? And the Lord said, don't worry, I'll look at you. So the Lord is looking toward Lanka. Of course, exactly where is Lanka, that's another question. There's Sri Lanka, what is presently known as Sri Lanka, but in the Puranas, it's said to be, 7,000 yojanas away from Bharat, something like that. So there are different theories about what actually is the Lanka of Kuvera and Ravana.
Lanka, Kuvera and Sundama, Ravana and Sundama, and the Lanka, being the Enna, Elder Kudera, being the Peria Kerri, as a part of Dina, Purana, the part of Dina, the Bharata, the Yella and Yojana, Solavil, Lanka, and Solapadi, are the Indicates of Sri Lanka.
That, in brief, is the story of how the Lord came to be here. And he left at some point in time when there were attacks from certain persons, Muslim invaders.
Muslim makkal inge vandu thaaknappa avaru vandu inge irundhu vera edathukku ponaar konja naal.
And for a long period he was covered in sand. No one knew he was here.
Appa neenga kaalathukku avaru vandu moodi marakkapattirundar, yaarukkum theriyadhu avaru inge irundhar appingiradhu.
So there's a long history. That gold vimanam over the temple, that is a symbol of the victory of Vaishnavism over Buddhism. Because formerly that gold vimanam was a gold deity of Buddha.
ஏன் அப்படின்னா அந்த தங்க விமானமானது முன்னாடி தங்க புத்த சிலையா இருந்தது.
There used to be very, it was very strong competition between the Vaishnavas and the Buddhists.
வைஷ்ணவர்களுக்கும் புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் நடுவில் ஒரு பலமான போட்டி இருந்தது.
Who is that? Tiruvamangayalva. He brought him. Yeah. So there, all these holy, all these ancient holy places, every step you go, you can spend one day talking about all the different leelas and different devotees and everything they did.
இங்க ஒவ்வொரு இந்த புண்ணிய ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அங்க இருந்த பக்தர்கள் அவங்க 12 லீலைகள் பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு நாள்.
There should be hundreds of books written about all the histories and all these, the philosophy, the culture. There are hundreds and thousands of books being written every year on subjects that have no relevance to the actual purpose of human life.
உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா மனித உங்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தினசரி எழுதப்படுது.
So we should replace all this nonsense literature with spiritual, genuinely spiritual literature.
இந்த அபத்தமான புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து நேர்மையா இருக்கக்கூடிய ஆன்மீக புத்தகங்கள் மூலமா புத்தகங்களை வச்சு நம்ம ஒதுக்கிடணும்.
People grow up learning about the history of mundane people. Let them learn about Krishna, Mahabharat, Ramanujacharya, Chaitanya Mahaprabhu.
மக்கள் வந்து ஜடவாதிகளுடைய வரலாறு படிச்சு வளர்றாங்க. வரலாறு புத்தகத்துல, பாட புத்தகத்துல அவங்க வந்து இந்த மாதிரி ராமானுஜர், மகாபாரதம், சைத்ரி மகாபிரபு இந்த வரலாறுகளை அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாமே.